அல்லறுத்துந்தே எல்லை வருவாரியளிக்கும் வாதூரிங்கோ அறிவாறுகள். கள்ளத்துலேற்கு அருவாய் கல்யாண கணியனக்கே, நான் கள்ளம் கொண்டவன் என்று அந்த பாடல சொல்லியதுனால வெள்ளத்துள் நாதச்சியாங்கு என்பது திருக்குறள் ஓவை இல்லை. ஏன்னா அதுல ஒரு ஏழு சொல்றீங்க, ஏதுன்னா காரணம், அதுக்கு காரணம் ஓவையது. இந்த ஓவை சொல்வதற்கு காரணம் என்ற வெள்ளத்துள் இருந்தால் அந்த வெள்ள நீரை உள்ளக்கூடாது என்று ஒரு வைராக்கிய ஒருவன் கூறியிருந்தான் என்று சொன்னால் அந்த வெள்ள நீர் அவருக்கு பயன்படாது. அதே போல பெருமாள் தன்னுடைய திருவிழை உத்தியும் மருத்தனம் யாவும் அது அறியாமையில் அப்படின்னு முன்னாடி சொன்னதை போல ஏதோ ஒரு காரணத்தினாலே பெருமாளுடைய திருவிழை தீர்ப்பதற்கு தான் தயாராக இல்லை. அந்த தயாராக இல்லாததுதான் கள்ள கள்ளவேண்டிய பெருமாளுடைய திருவிழை வேண்டுகளைக் கூட வெளியிலே காட்டி உள்ளத்திலே அந்த பெருமாளுடைய திருவிழை வெளிப்போக்கிற்கு பெருமாளிடத்திலே பெருமானே எனக்கு அருளால் என்று சொல்வது. ஆனால் உள்ளத்திலே உலகப்பற்றின் காரணமாக பெருமாளுடைய திருவிழை புறந்தள்ளுதல், அந்த கள்ளம் இருந்த காரணத்தினாலே பெருமானே வெள்ளத்தில் இருந்தும் எது என்று அங்கு ஒரு காரணம் சொல்கின்றார். ஆகவே அதுக்கு காரணம் உரை ஏது உரை என்று நம்ம சொன்னா புரிஞ்சுக்குவேன். இந்த கள்ளம் என்பது புறப்பொருளிலே உலகப்பற்று, அகப்பொருளும் திருவாசகம் போயிட்டு அகப்பொருளாகவும் பொருள் செஞ்சிருக்காங்க நலிந்து. அதுல இந்த பாட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தலைவரிடத்திலே அன்பு கொண்ட தலைவி வெளிப்படையாக தன்னுடைய அன்பினை காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அது தலைவருடைய இயல்பிற்கு மாறாது. தலைவன் அன்பு செய்யும் போது அந்த அன்பு தனக்கு தேவைப்படாததை போல காட்டிக்கொள்வார். உண்மையிலே தனக்கு அந்த அன்பு தேவைப்பட்டிருந்தாலும் அன்பு தேவைப்படாததை போல காட்டிக்கொள்வதுதான் கள்ளம். அந்த கள்ளம் இருப்பதனாலே அன்பினை தூக்காதிருக்கின்றார் என்று பொருள். அந்த பொருள் வந்து அடுத்த பாடலிலே விரிவடைகின்றது. என்ன, கழிவந்த சிந்தையோடு உங்கள் கண்டும், உள்ளத்திலே தலைவனை கண்டபோது இன்பம் ஏற்பட்டிருந்தோ கலந்துள்ள வெளிவந்திரேனே, தலைவன் தன்னை கலந்துவதற்கு பொருட்படாதிருந்தேனே என்று அகப்பொருள் அது பொருந்தது. அகப்பொருள் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் பொருந்தும், அது உண்மையான பொருள் இல்ல. உண்மையான பொருள் என்பது உலகப்பற்றின் காரணமாக இறைவன் பொருளை தீர்ப்பதற்கு தயக்கம் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான. வெளிவந்த எந்தை பிராவின்ன யாழ்வை என்னப்பனே, என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி இன்று எத்தலைந்தேன், இன்னையொத்தா எட்டிடுதி கண்டாய் உயலுக்கும் நெய்யே உன்னை ஒத்தாய் மண்ணும் உத்தர கோஷம் உடைக்கிறதே, அன்னையொப்பா எனக்கு அத்தன் ஒப்பாய் என்னும் பொருளே. மறுமையான பாட்டு பெருமானே, உன் திருவிழை தீர்ப்பதற்கு நான் தயாராக இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய வீக்னஸ், என்னுடைய தகுதியை அறிந்து நீ அஞ்சாவே உன்னை காக்கின்றேன் என்று சொல்கின்ற ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒருவர் உன்னை தவிர யாரும் இல்லை. ஆகவே காக்க கடவியை நீயே காக்க வேண்டும். என்னிடத்திலே இறக்கம் செல்வார் என்று உலகத்தில் இல்லை. என்ன காரணம், உனக்காக உலகத்தை நான் துறந்துவிட்டேன். பெருமாள் வேண்டும் என்ற காரணத்தினாலே உலகத்தோடு பகை கொண்டு விட்டேன். ஆகவே இப்பொழுது பெருமாளும் வேண்டாத நிலை உலகப்பற்றின் காரணமாக இருக்கின்றது. இந்த நிலையை அறிந்து கருணை கொள்கின்ற ஒரு பொருள் நீயே அன்றி எந்த உலகத்தை நான் விட்டுவிட்டேனோ அந்த உலகம் என்னை மீண்டும் வெற்றிக்கொள்ளாது, அதே நேரத்திலே கருணை கொள்ளாது. ஆகவே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து எய்த்து எழுந்தன இழைத்து சிரமப்படுகின்றேன். அப்பா என்பது ஒரு அன்பு சொல், அப்பா நீ அஞ்ச வேண்டாம். அன்பினாலே அப்பா என்றோ அம்மா என்று சொல்வது உண்டு. தான் கெட்ட பிள்ளையே, என் அப்பனே, என் அம்மையே என்று கூறுவது அன்பினாலே. என்னை அப்பா குழந்தாய் என்று பொருள், குழந்தாய் நீ அஞ்ச வேண்டாம் என்று என்னிடத்திலே ஆதரவோடு கூறுவாருக்கு கூறுவாரை நான் காண்கிறேன். என்னை அப்பா அஞ்சல் என்பது இன்றி அவர் யாரும் அவ்வாறு இல்லை என்ற காரணத்தினாலே நின்று என்றால் தொடர்ந்து எய்த்து அலைந்தேன். தொடர்ந்து இந்த இன்னல் தருகின்ற இந்த இன்னல் துன்பத்திலே நான் சிரமப்படுகின்றேன். இன்னையப்பாய் இன்னலை போன்று தன்மை கொண்டவனே. இன்னலுக்கு என்ன தன்மை என்றால் தோன்றி கணத்திலே மறையும். அதுபோல் பெரும்பாலும் தன்னுடைய திருவடியை காட்டி வைத்துக் கொள்வார். அது அவனுக்கு இயல்பு. இந்த இயல்பிற்கு மாறாக ஒரு சில இடங்களில் தான் பெருமாள் நீடித்து தன்னுடைய திருவிழி செய்கின்றான் என்று பார்க்கின்ற பெருமாள் அவ்வாறு மின்னலை போல தன் திருவுருவத்தை காட்டி மறையும் மறையும் மறைக்கும் பொழுது அறிவுடையவர்கள் அந்த திருவிழியை சிக்கன பிடித்துக் கொள்வார்கள். அவ்வாறு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எழுதிவிட மாட்டார்கள். ஆனால் அந்த அஜாக்கிரதையாக இருப்பவர்கள் மின்னலை போன்ற காட்சி பெற்று அதை இழப்பார். இன்னையப்பா மின்னலை போன்று காட்சி தந்து மறைந்து பெருமாள் என்னை விட்டுவிடுதி கண்டாய். விண்ணையப்பாய் விட்டுவிடுதி கண்டாய். பெருமானே என்னை விட்டுவிட வேண்டாம். ஊனச்சில் நெய்யே விண்ணையப்பாய். பெருமானே உனக்கு தேன் என்றும் ஆணை என்றும் கருந்து தேரல் என்றும் மின்னையப்பா என்றும் பெண்ணையப்பா என்றும் இவாறெல்லாம் ஊனைகள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே உனக்கு மிக நீதான். நெய்யே உண்மையாக விண்ணையப்பாய். பெருமானுக்கு ஊமையாக ஒன்றை சொல்ல முடியாது. பெருமானுக்கு நிகர் பெருமானே என்பதனாலே உண்மையாக பெருமானே நீயே உன்னை நிகப்பாய். என்னுடைய கருணைக்கு வேறு ஒரு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய பெருமைக்கும் வேறு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய அருமைக்கும் வேறு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய ஆற்றலுக்கும் வேறு உருவமே கிடையாது. நெய்யே உண்மையப்பாய். உண்மையாக உன்னை வைப்பாய். இது ஆற்று நீர் பொருட்கள் பாடல் சொல்கின்ற வழியிலேயே பொருள் சொல்லுவோம். கொஞ்சம் அவரை கொண்டு கொட்டு பொருட்கள் வேறு விதமா பொருள். எல்லா நேரத்திலும் சிறப்பான பொருள் அமைவும் சொல்ல முடியாது. சிறப்பான அமைந்தால் கொண்டு கொட்டி கொள்கின்றார். கொண்டு கொட்டி கொள்கின்ற போது மெய் ஏகாலம் அசை மெய் மின்னையப்பாய். பெருமாளுடைய திருமேனி வடிவம் மின்னலை போன்றது. மின்னலை போன்ற சிறந்த வடிவம் அது சிறப்பான பொருளாக தெரியல. ஆகவே ஆற்றிலே படிப்பது சொல்லும் பொழுது பெருமாளுடைய இயல்பு மின்னலை போல தன்னை காட்டி மறைத்துக் கொள்வது சொன்னால் பெருமானுக்கு நிகழ் பெருமானே மெய்யே உண்மையப்பாய். மண்ணும் உத்தர கோஷ கங்கைக்கு அரசே அருள் நிலையத்தில் இருக்கின்ற உத்தர கோஷ கங்கைக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானே அன்னையப்பாய். இப்போது வந்து தாயாக இருக்கின்றாய் எப்பா என்று சொல்லுவதால என் தாய் உனக்கு நிகழ்ந்த பொருள் இல்லை. எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே என்பது இந்த இடத்துல ஒப்பிடும் ஊழல் பொருளிலே வரவில்லை. எனக்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய கருணையை நீயே செய்கின்றாய். ஒரு தந்தை செய்ய வேண்டிய கருணையை நீயே செய்கின்றாய். தாய் வந்து ஒரு கால எண்ணைக்கு உட்பட்டுதான் அந்த கருணையை செய்ய முடியும். தந்தையும் ஒரு கால எண்ணைக்கு உட்பட்டுதான் செய்ய முடியும். என்ன காரணம்? தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். எப்ப பார்த்தாலும் அம்மா கூடவே இருப்பாங்களா? அம்மா சொல்றாங்க ராஜிட்ட கருப்பு படி எப்படி பண்றதுன்னு இப்பயே கேட்டுக்கேன். நான் எல்லா நேரத்திலும் இருந்து சொல்ல மாட்டேன். தேங்காய் கோயில் எப்படி பண்றதுன்னு இப்பயே கேட்டுக்கலாம் எழுதி வச்சு. ஆனா திருமான் வந்து இந்த உயிருக்கு எப்போது அருகிலே இருப்பார். ஆகவே அன்னை இருப்பாய் என்றால் தொடர்ந்து அன்னையாகவே இருப்பாய். இருப்பாய் என்பது ஊழல் இல்லை. திருமானே இருக்கு ஒரு பொருளே எல்லாவுமாக நீடித்து தொடர்ந்து சாஸ்வதமாக இருக்கின்ற பொருள் இலையாக இருக்கின்ற பொருள் என்பதனால பெருமாள் அன்னையிலும் மேம்பட்ட அன்னையாக இருப்பான், தந்தையிலும் மேம்பட்ட தந்தையாக இருப்பான் என்று பொருள். அன்னையப்பாய் எனக்கு அப்பவப்பாய். ஆகவே என் அறிந்தொருளே எனவே எனக்கு பெருமற்கரிய பொருள் அரிய பெரிய பொருள். ஒரே பொருள் அன்னையாக ரொம்ப சிரமம். தாயுடைய தன்மை வேறு அன்னையின் தன்மை வேறு என்று தன் தாய் வந்து எப்போதுமே குழந்தைக்கு அறிந்தே பேசுவாள், தந்தை கண்டிப்பா இருப்பார். இது ரெண்டும் ஓரிடத்துல அமைவது என்பது ஒரு சிரமமான காரியம். அமையாது சொல்ல முடியாது. முழுமையாக அமைவது என்பது ஒரு சில இடத்துல தான். வல்லபாய் பட்டேல் பிறந்தார். அவர் ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தார். திருமணமாகி அவர் 33 வயது ஆகும்போதே மனைவியார் இருந்து விட்டார். இந்த குழந்தை சிறு குழந்தையை வளர்த்துவதற்காக இன்னொரு காரணம் எனக்கு என்ன சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாரு, ஒரு தப்ப 2 தடவை பண்றோம் வாயில. கல்யாணங்கிற ஒரு தப்ப 1 தடவை தான் பண்ணலாம் வாழ்க்கையில. என்ன அது 2 தடவை நான் பண்ண மாட்டேன். தானே அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து வளர்த்தாலும் அந்த அம்மா வந்து அடியாரை பற்றி எழுதியிருக்கேன். அந்த என்றே நான் உணரல. அவர் எப்படி உணர்ந்தேன்? தாய் என்றே உணர்ந்தேன். அவ்வாறு அமைவது ரொம்ப சிரமம். ஆனால் அவர் தந்தையாக இருந்திருக்கார் அப்படின்னா அந்த கட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த வல்லபாய் பட்டேல் இறந்த பிறகு வல்லபாய் பட்டேலுக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க. இந்திரா காந்திக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அவங்களும் வயசானவங்க.
எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியா கொடுக்கறதுக்கு எங்க அப்பா ஒன்னும் நோஞ்சா கிடையாது. இந்த பாரதத்தினாலும் பாரத அரசாங்கமே வச்சிருக்கான், வாங்கி கொள்ள மாட்டேன் தந்தையின் தாய போல வளர்த்து இருந்தாலும் தந்தையின் குணத்தை தான் கொடுத்திருக்கிறாரு, அதனால முடியாதுக்கோ அப்படின்ட்டாங்க. அதனால இறைவன் வந்து எல்லாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் வைக்கின்ற குருநாள் மாத்திர பூட்டேஸ்வரர் தாய் என கத்தனர் தாய் என அறி
அருளே அணிபுதில் உத்தர கோத மங்கைக்கு அரசே இருளே வெளியே மிக பரமாகி
இருந்தவனே. பொருள் என்று சிறப்பித்து சொல்லக்கூடியது இறைவன் தான். உலகத்திலே எல்லாம் உள்ள பொருள் தான், அதே பசு பாசம் இந்த மூன்றுமே உள்ள பொருள் என்று சொன்னாலும் கூட மெய்ப்பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படும் தான், ஏழை பொருள் அவ்வாறு சொல்லப்படுவதில்லை. என்ன காரணம்னா அதே பசு பாசம் என்ற முப்பொருளிலே பசு என்ற பொருள் சார்ந்தின் வண்ணம் இருக்கும், இதற்கென்று ஒரு தனி வண்ணம் இல்லை, ஆகவே அது மெய்ப்பொருளாகாது. பாசம் என்பது உணர்த்தினாலும் உணராது, நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதை வந்து பசுவும் பண்ணும் ரியாக்ட் பண்ணி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது மாறுகின்ற தன்மை கொண்டதினாலும் அறிவற்ற விடமாக இருக்கிறதுனாலும் அது மெய்ப்பொருளாக இந்த இரண்டு குற்றங்களும் நீங்கிற ஒரு பொருள், தனக்கென்ற ஒரு சாஸ்திரமான இயல்பினை கொண்ட பொருள், சச்சிதானந்தம் என்ற இயல்பினை கொண்ட பொருளும், அந்த இயல்பிலிருந்து பிரியாத பொருளும், முக்காலத்திலும் மாறாத தன்மை கொண்டிருக்கின்ற பொருளும், தன்னுடைய தன்மையை சார்கின்ற உயிருக்கு கொடுக்கின்ற கருணை கொண்ட பொருளுமாகின்ற பொருள், அதுவே பொருள் என்று சொல்லாகும் பொருள். ஆகவே எல்லாம் உள்ள பொருள் என்று சொன்னாலும் கூட பொருள் என்று இலக்கணம் இதிலே சொல்லப்பட்டால் அது இறைவன் தான். அதான் பொருளை பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு அப்படின்னு குரல் சொல்லுது. பொருள் அல்லாதவற்றினை பொருள் என்று உணர்கின்ற மருள் என்றால் மயக்கம், மயக்கத்தினால்தான் மானா பிறப்பு, மாட்சிமை இல்லாத பிறப்பு, அதாவது இழிவான பிறப்பு. இன்னல்கள் இது பிறவி இது தடை என்று சொல்கின்றார் வந்தனர். மட்டமான பிறவி எடுத்துக்கோ, இது நம்ம இறைவனை தடையை சொல்கின்றார். அந்த பிறவிதான் மட்டமான பிறவியா? எந்த பிறவி எடுத்தாலும் மட்டமான பிறவிதான், பிறவியே மட்டம். அப்பவே மானா பிறப்புன்னு சொன்னார், பிறத்தலே மட்டம்தான். அந்த பிறத்தலாகின்ற ஒரு இடி நிலைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், பொருளல்லவற்றை பொருளென்று உணர்தல். சாஸ்திரமான நித்திய சத்திய வஸ்துவாகின்ற இறைவனை தவிர அனித்தியமாகவும் அசாஸ்திரமாகவும் துன்பம் கலந்ததும் இன்பம் அற்றதுமாகின்ற பொய்ப்பொருளினை பொருளென்று நாம் பற்று வைப்பது தான் காரணம். ஆகவே வந்து இதை வந்து வேதாந்திரிக்கிறாங்க, உலகம் பொய்யுங்கிறதுக்கு இதை எடுத்து கட்டுவாங்க, அது தப்பு. நம்முடைய இதுகளை வேற சொல்லலை, உலகம் பொய் என்பது கரல் இல்ல, உலகம் வந்து நிலையான இன்பத்தை தரும் என்ற அந்த மயக்கம் இருக்கக்கூடாது. நிலையான இன்பத்தை தருகின்ற பொருள் தான் உண்மையான பொருள், மெய்ப்பொருள் அறிகின்ற செம்பொருள். செம்பொருளிலே செம்பொருள் அல்லாத உலகத்திலே செம்பொருள் இது சுகம் என்று அறிவது, அதாவது இந்த உலகத்திலேயே இது நிலைத்த இன்பத்தை தரும் என்று ஈடுபடுவது, அந்த மயக்கத்தின் காரணமாக பிறகு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த உலகத்தினை விட்டுவிட்டு மெய்ப்பதாக தெரியவர்கள் நித்திய அனித்திய வஸ்து விவேகம், நித்தியானித்திய வஸ்து விவேகம், நிலைத்த பொருள் இது நிலையாத பொருள் இது என்ற விவேகமானது வாய்மார்க்கெல்லாம் தெரிகிறே. திருமணத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த நாடு பிறக்கும் பொழுதே இறைவனுடைய கடலே மெய்யான பொருள்களை அறிந்தவண்ணமே பிறந்தார். ஒரு பிள்ளையராக பிறந்தார், சாதாரண பதிவு செய்யறார், பள்ளிக்கூடம் போய் படிச்சதில்லை, அது வீச்சு ஆனதில்லை, சந்தாசம் வாங்கிக்கல. அதனாலதான் என்ன பண்ணாரு, வீச்சு நெருப்பு வளர்த்து கொடுத்தாங்க. நாளைக்கு அவருடைய வந்து குரு பூஜை, நெருப்பு வளர்த்து கொடுத்த போது 50 மரகால் நிகழ்ச்சியில் இறங்கல, வாயால் சொல்லல. அவர் எல்லாம் அறிந்தவர் தான், ஆனால் அவருக்கு வீச்சை கொடுக்கல. அதனால வாயிலால் சொல்கின்ற அதிகாரம் இல்லாத காரணத்தினால 50 குழாய்க்கு இந்த பெருமானை இல்லத்தையே நினைத்து எடுத்து வருகிறார். கேட்கல உண்மையான பொருள். அப்பொழுது வந்து என்ன எதை சொல்றோம், இந்த செம்பொருள் என்று இயற்கையிலே அறிந்திருக்கிறார். பெருமானே நினைத்த பொருள் என்பதை இறைவிலேயே பிறக்கும் பொழுதே அறிந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள். இந்த பொருள் அவ்வாறு அறியாதவர்கள் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றார்கள். பொருளே என்று சொன்னால் செம்பொருளே மெய்ப்பொருளே என்று பொருள். பொருளே தமியன் புகலிடமே, தமியன் என்றால் தனித்து விடப்பட்டிருக்கின்றனர். உலகத்தினை துறந்து ஒழிந்த காரணத்தினாலே உலகம் என்னை மீண்டும் வெற்றி கொள்ளாது. பறந்தமால் பறந்தபால் உழைப்புதான், காவி கட்டியாச்சுன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இல்லத்தார்கள் காது கிட்டு வராங்க, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. காவி எல்லாரும் கட்டினா காவி கட்டுறதுக்கு மதிப்பு இல்லாம போடும். எல்லாரும் காவி கட்டுறதுனால காவி கட்டுறதுனால எல்லாரும் கொண்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எல்லாரும் காவி கட்டுறாங்க, எல்லாரும் போல அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போனோம் தமிழன் புகலிடமே என்று சொன்னால் தனித்திருக்கின்றதற்கு சரணாகதி. இது வந்து உலகியல் பொருள். ஆன்மைகள் பொருள் என்னன்னா, பெருமாள் யாருக்கு உண்மையான சரணாகதி ஆகின்றான், பற்றுக்கூட ஆகின்றான் என்று சொன்னால், தத்துவ கூட்டிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்ட உயிருக்கு தான் உண்மையான பற்றுக்கூட ஆகின்றான். பற்றாங்கவையற்றி பற்றும் பற்று, பற்றில்லாதவர்கள் பற்றுகின்ற பற்று பெருமாள். உலகத்திலே பற்று வைத்துக் கொண்டிருப்போ இறைவனை பற்றி கொண்டிருப்பதாக நினைத்தாலும் பற்று பயன்படாது, கரண்ட் பாஸ் ஆகாது. என்ன காரணம், உலகமாகின்ற இன்சுலேஷன் இருக்கு. அப்ப வந்து உலகப்பற்று இருக்கிறவரையும் அந்த பற்று நமக்கு பற்றாக தனியேன் புரிடனே என்பதனால, தத்துவ கூட்டிலிருந்து என்னை பிரித்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு புரிடமாக இருக்கின்றாய் என்று விண்ணப்பிக்கின்றார். ஒரு பற்றில்லாமையும் கண் இரண்டாய் கட்சி ஏகம்பனே, பெருமானே எனக்கு ஒரு பற்றும் இல்லை, ஆகவே நீ எனக்கு அருள் செய்வாயாக. அப்ப தனியேன் புகழிடமே என் புகழ் இகழ்வார் வெருளே, பெருமானே பெருமானுடைய புகழினை மாற்றிக் கூறுகின்றார்கள். இகழ்தல் இகழ்ந்தெல்லாம் மறந்திருத்தல் இருக்கும். பெருமானை எங்கேயா திட்டுதல் பொருள் கொள்ள வேண்டாம். இகழ்ந்தல் என்பது மறந்திருத்தல், புறக்கணித்தல். இந்த பொருள்கள் திருப்பதில் பறக்கும். தலைவர் நம்மகிட்ட எங்க பிரிய போற அப்படின்னு அப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதையே இணையாது இருத்தல் தான் இகழ்ந்திருத்தல். அதுதான் வந்து தன் முன்னாடி எத்துவார் இகழ்ந்திட்டதால் மறந்திட்டதால் சொல்ற இகழ்ந்திட்டதால் அதிகாரங்கள் இகழ்வாக பொருள் இல்ல. இவன் வந்து தகுதியற்ற என்று சொல்லி நம்ம புறக்கணித்த நாளே நான் உயிர் போகின்றதால், நான் உன்னை மறந்த நாளும் எனக்கு உயிர் போகின்றதான். இட்டன் உம்மடி எத்துவாய் இழந்திட்டனால், உம்மடி எத்துகின்ற அந்த அடியார்கள் என்னை புறக்கணித்தாலே என் உயிர் போய்விடும் என்று சொல்றார். யாரு தம்பியார் சொல்றார். அடியார்கள் எப்பவுமே நம்மை புறக்கணிக்க கூடாது. அவருடைய நல்ல எண்ணத்திலேயே அவங்களுடைய துன்புக்ஸ்ல நம்ம இருக்கணும். அவர்கள் இது பயன்படாத கேஸ் நினைச்சு அவங்க தள்ளி தெளிச்சு விட்டாங்கன்னா அந்த நிலைமை வந்து மிகவும் இருக்கும். அப்ப இகழ்தல் என்பது புறக்கணித்தல். பெருமாளுடைய பெரும்புகையினை சிலர் புறக்கணிக்கிறார்கள். எப்படி புறக்கணிக்கா, பெருமான் பிறவாதவன் இரவாதவன். அப்படி இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய கடவுள் கொள்கையிலே பிறக்கின்ற ஒரு உயிரையே பெருமானாக ஏற்றுகிறார்கள், பெருமானுடைய நிலைக்கு ஏற்றுகின்றார்கள். அதான் புகழினை இகழ்தல். உண்மையான கருத்து, பெருமான் பிறவாதவன் இரவாதவன். அவன் இயற்கையாகவே பசுபாசம் இருந்து நீங்கினவன். அதனால்தான் கடைசியிலையும் ஜாகிரதையா சைவ கோட்பாட்டை கைவிடாது இருக்க வேண்டும். மறைமுறை நிகழ்ந்து இருந்தார். அவர் என்ன பண்றாரு, கடைசியில சைவராத்தா இருந்தார். அவரு சைவராத்தா கடைசிவரே இருந்தாரு. ஆனா அவருடைய ஒரு அபாகியம் போதாதனால், சிவன் என்பவன் முக்தி நிலை பெற்ற ஒரு உயிர்னு சொல்லிட்டார். இந்த கருத்தை தைவர்கள் சொல்வதை போல பௌத்தர்கள் சொல்ல போல சொல்லிட்டார். என்ன காரணம், மரபினை பின்பற்றவில்லை. நினைச்சபடி தேவாரத்ரிவாசன் பொருள் அவராலே கற்பனை பண்ணி சொல்ல ஆரம்பிச்சார். அது எங்க அந்த ஆபத்து எங்கிருந்து விட்டது, இறைவன் வந்து ஒரு உயிர் அல்ல. இறைவன் ஒரு உயிரா இருந்தால் நமக்கு எல்லாம் வெற்றி வழங்க முடியுமா? இறைவனுக்கு உயிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் கடுகு பசிக்காமும் கவலை பிடியில் முக்தி நிலை பெற்ற ஒரு உயிர் என்று இறைவன் சொல்லக்கூடாது. அது யார், அந்த கொள்கை யாருடைய கொள்கை? பௌத்தருடைய கொள்கை, சமணருடைய கொள்கை. புத்தர் ஒரு உயிர் தான், ஆனா புத்தரை நிர்வாணத்தினால அவங்க வழங்குறாங்க. மகாவீரர் ஒரு உயிர் தான், ஆனா அவரே வந்து ஒரு முக்தி நிலை பெற்றதான் அவங்க வழங்குகிறார். முக்தி நிலை பெற்ற உயிரா நம்ம வழங்குறோம், முக்தியை அழுகின்ற இறைவனை வழங்குகின்றோம். அப்ப இது மாதிரி வந்து அந்த இதான் பெருமாவுடைய புகழையே அவர் இழந்து விட்டார். சொல்கிறார்கள் பெருமானுக்கு திருமால் என்று பெயர்ந்தும் தவறில்லை. ஆனால் இறைவனுடைய அந்த அருங்குணங்களை அவரிடத்திலே காணாது. அவரும் பிறப்பா பிறப்பா அவரும் இறப்பார் என்ற ஒரு நிலைக்கு அவரை தள்ளிவிட்டார்கள். நம்முடைய சாமிக்கு என்ன பெயர் வச்சாலும் என்ன சாமி தான், அதனால விஷ்ணு பெயர் வச்சாலும் நமக்கு ஏற்புடையதுதான். ஆனால் அவர்கள் செய்கின்ற குற்றம் என்னன்னு கேட்டா, யசோத வயசுல கௌசல்ய வயசுல பிறக்க வைக்கிறார்கள். பெருமான் பிறக்காதவன், பிறவாதே தோன்றினான், பிறவாதே அப்பி பிறந்தான், பிறவாதாக்கை தெரியும், பிறப்பு என்பது இல்லை. ஆகவே இவ்வாறு பெருமானுடைய கோட்பாட்டிலே கைவிடுவார்கள். பெருமாள் சிவத்தினுடைய நேரான கொள்கையினை யாரும் வந்து புரிந்து கொள்ள முடியாது, அதனை வழிபடாதவர்கள். அப்ப நீ புகழ் இகழ்வார் இருளே அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமாளுடைய அந்த தோற்றம் என்பது அச்சத்தை தரக்கூடியதாக, பெருமாளுடைய உண்மையான பெருமை என்பது அவர்கள் வந்து அறிய முடியாது, அச்சத்தை அச்சத்திலே அவர்கள் மறந்து போவார்கள். பெருமானை அவர்கள் அறிய முடியாதே, அவர்கள் வந்து அவருடைய அறியாமையானது பெருமானை அடைவதற்கு தடையாக இருப்பதனால அவர்கள் பெருமானை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பெருமானை கண்டு அஞ்சுகிறது என்பது பெருமா அறியாமையின் காரணமாக பெருமானுடைய பெருந்தன்மையை குறிக்க முடியாது, பெருமானுடைய சஸ்வரூபம் முகஸ்வரூபத்தை அடைய முடியாது, பின்தங்கி இருக்கும்னா அச்சம். இது புது இகழ்வார் வெறுளே நேரடியாக பெருமானை திட்டுகளும் உண்டு. அச்சத்தை தருவதனால அவனுக்கு ஆனந்த பயிரம் உள்ளது, ஆனந்தத்தையும் தருகின்றான், அச்சத்தையும் தருகின்றான், அச்சமும் அருளும் வைத்தார். தன் அடியாளனுக்கு அருள்வைத்தார், ஏனையோருக்கு அச்சம் வைத்தார், அவருக்கு ஆனந்த பைரவர் என்று புகழ்கள்வார் வெறுளே எனக்கு திருதி கொண்டாய் வெய்மையார் விழுங்கும் அருளே என்றால் நேர்மையாய் நெறியிலே சென்றவர்கள், சத்திய நெறியிலே சென்றவர்கள், நிலைத்த பொருள் பெருமான் என்று சொல்லி அந்த பெருமானையை குறித்துக் கொண்டு நெகிழவிடாது சென்றவர்கள் இடலில் அடியார். அந்த வெய்மையார் விழுங்கும் அருளே என்று சொல்லும்போது இது குறிப்பு உருவாக சொல்வார். ஒருவர் எதை விழுங்குவான், ஒருவர் உடையினை விழுங்குவார், அமுதத்தை விழுங்குவார். ஆகவே விழுங்கப்படுவது அமுதம், விழுங்கும் அமுதே இருக்க வேண்டும், ஆனால் விழுங்கும் அருளே. இங்கு அமுதமாக இருப்பது அருள், அருளாகிய அமுதம் என்று அந்த குறிப்பினாலே சொல்லப்படுகின்றது. ஆகவே குறிப்பு உருவகம் தெளிவாக சொன்ன தெளிவான உருவகம் அருளாகின்ற அமுதே, விழுங்கும் அருளார் அமுதே சொல்லியிருக்கலாம். அது சொல்லாமல் செய்யுளிலே அந்த எழுத்துக்களை குறைப்பதற்காக விழுங்கும் அருளே சொல்லிட்டார். விழுங்குகின்ற அருளாகின்ற அமுதமே என்பதனால குறிப்பிடுவோம். இதுல பெருமாளுடைய திருவுருளே அமுதமாக உண்ணப்படுகின்றது முக்தி நிலையிலே என்ற அந்த கருத்து நம்ம சொன்ன கருத்து நம்முடைய குருநாதர் சொல்றார். அன்னம்பாலிக்கும் பிள்ளை சுத்தமும் அப்படிங்கிற அபூர்வனுடைய பாடலுக்கு நம்ம பொருள் சொன்னோம். என்ன சொல்லணும்னா, முக்தி நிலை அடையாத உயிர்களுக்கு அவருடைய வினைப்பயிலை பெருமாட்டும் திருவுருள் கிடைக்கின்ற ஊட்டுகின்றான். வினைப்பினை ஊட்டவும் திருவுருள் தான். வினையிலிருந்து நீங்கிய முக்தி நிலை பெற்ற அந்த அடியார்களுக்கு பெருமாள் திருவுருளையே உணவாக ஊட்டுகின்றார். அப்ப வினைப்பயனை ஊட்டும் போது அதுக்கு ரித்தம்னு பெறும். பெருமாள் வினையிலிருந்து நீங்கிய முக்தி பெற்ற அடியார்களுக்கு தன் திருவுருளையே உணவாக ஊட்டும் போது அதற்கு சத்தியம்னு பெறும். அந்த திருவுருள் ரித்தம் என்ற வழிகளை ஊட்டப்படும் போது மறைப்பு ஆற்றலாக இருக்கும். அதே திருவுருள் பெருமானுடைய முக்தி நிலை பெற்ற உயிர்களுக்கு பெருமாத்தருடைய சக்தியை ஊட்டும் போது அது அனுகிரக சக்தி, ஞான சக்தி என்று திருவுருளாக தெளிவாக தெரிகின்றது. அதான் அருள் அனுபவம். உள்ளே அவர்கள் உண்டு முக்தி நிலையிலும் உயிர் வாழ வேண்டும். முக்தி நிலையிலே உயிர் நித்திய ஜீவனை பெற்று வாழ்கின்றது, பெருமானுடைய திருவுருளையே உண்டு வாழ்கின்றது. அடிமையார் விழுந்தும் அருளே அணிபுயில் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே, அழகான சோனைகளால் சொல்லப்பட்டிருக்கின்ற உத்தர கோசம் அங்கைக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானே, இப்போது அருள் வேறு இல்லை, பெருமான் வேறு இல்லை, ஆனால் பெருமான் நேரடியாக எந்த பொருளுமே இந்த பொருளுமே தீண்டுவதில்லை. அவன் தீண்டற்கரிய திருவுருவம், திருவுருவம் கொண்டவன் அவன், அவங்க தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதான், தீண்டற்கரிய திருவுருவம் கொண்ட பெருமான். இதெல்லாம் அப்பருமாருடைய வாக்கு எல்லாமே தின்றக்கரிய திருவுருளை தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதானே. நம்ம குருநாதர் சொல்றார், போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியல் அவருடைய ஆசிரியர் முடியாது. அப்போது பெருமாள் சிவஞானம் என்ற இன்பத்தை ஊட்டுகின்றான்னு சொன்ன தன்னுடைய திருவுருளையே உடனாக ஊட்டுகின்றான் தான் அருள் அமுதன். அந்த திருவுருள் அவரிலிருந்து வேறான ஒரு பொருள் என்று கருதக்கூடாது என்பதற்காக அந்த அருள் என்பதே இறைவன் என்பதை இங்கு அருளே இதுதான் சொல்லியிருந்தார். மெய்மையாக விழுங்கும் அருளே என்று இறைவனை விழிப்பதனால மெய்மையார் விழுங்கும் அருளினை கொண்டவரே என்று சொல்லலாம். அப்ப என்னாச்சு, அருள் பெருமானுக்கு ஒரு உரிமை பொருளாகிறது அப்படி சொல்லல, இந்த வீட்டிற்கு உரியவரே என்று சொல்லல, வீடே என்று சொல்றாங்க. அப்ப வீடு வேறு இல்லை, அதன் வேறு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டுக்கும் அபேதம், வெற்றுமை சொல்லப்படுகின்றது, வெற்றுமை இன்மை ஒற்றுமை சொல்லப்படுகின்றது. மெய்மையார் விழுங்கும் அருளே என்று பெருமானே அருள் என்று அழைப்பதனால பெருமானை விட்டு அருள் தவித்து நிற்காது என்ற உண்மை சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பெருமான் அந்த அருளையை கொண்டு அருளையே உணவாக விட்டுகின்றான் என்ற அந்த உண்மையை சொல்லப்படுகின்றன. சைவம் வந்து உண்மையான பொருள், ஒரே நேரத்தில் இரண்டு உண்மைகளை அறிய வேண்டும். அருள் வேறு இல்லை, பெருமான் வேறு இல்லை என்பதை அறிய வேண்டும். அதே நேரத்தில் பெருமானுடைய அருளையே தான் உயிரானது முக்தி பெறுமே தவிர பெருமாளிடத்திலே புணராது, அதே அறிய வேண்டும். எப்படின்னா ஒரு பொருள் ஒரு தாமரையினை வளர வைப்பதோ பாஸ்பரஸை எரிய வைப்பதோ சூரியன் தான். சூரியன் நேர பாஸ்பரஸ் வைக்கல, தாமரை விழுந்து வைக்கல, சூரியன் கிரணத்தினாலேயே தாமரை வளர்த்துகின்றான், பாஸ்பரஸை எரிய வைக்கின்றான். அப்ப சூரியனுடைய கிரணம் வேறு இல்லை, சூரியன் வேறு இல்லை, சூரியன் இல்லைதான் ஏது கிரணம். அதே சமயத்துல நேரடியாக சூரியனை சென்று சேர்வதில்லை. அதே போல பெருமானுடைய திருவுளே உணவாக அமைகின்றது. ஆகவே பெருமானை பார்த்து திருவுளே சொல்றோம். சூரிய கிரணமே தாமரையை மறுத்தினாலும் கூட தாமரையை மறுத்துகின்ற ஆதவனே என்று ஆதவனை பார்த்து சொல்றேன். கிரணம் வேற இல்லை, ஆதவன் வேற இல்லை என்பதனால. ஆனால் உண்மையிலே கிரணம் தான் தாமரையை கொள்கின்றதை தவிர சூரியன் நேரடியாக கொள்வதில்லை. அந்த தத்துவத்தை இங்கு சொல்றேன். இன்மையார் விழுந்தும் அல்லே அறிவொழி உத்தர கோஷம் இங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவரே. இருளேன்னு சாமியை சொல்லலாமா? நல்ல ஜாதியா கூறுகிறேன். ஜோதியனே திருமிருளே தோன்றா பெருமையனே பெருமான் வடிவடிவார். திரு இருளே என்றால் சிறிதும் அடர்கின்ற திருமிருள்ள அடர்கின்ற இருள். பெருமானை விட்டு பிரிந்து கொள்ள இருள் வந்து அடரும், வந்து பற்றும், கவியும், போர்த்திக் கொள்ளும். அதாவது துண்ணுதல், அடருதல், கவிதல். இந்த அறியாமை இந்த உயிரிலே அறியாமையாக இந்த உள்ளது நன்றால் உள்ள மூடிடும், கண்ணு மண்ணு தெரியாது. அந்த இருள் வந்து இறைவனத்திலே தோன்றார். திரு இருளே தோன்றா பெருமையன் அப்படின்னு இருளே சொல்லலாம் கேட்ட. பெருமாளுடைய திருவுருள் நிகழாத வழி இருளுக்கு இடம் உண்டு. அந்த இருளுக்கு இடம் பெருமாளுடைய திருவுள் நிகழாத வழி பெருமானை ஏற்படுத்தி கொடுப்பது போல காணப்படுகின்றது. இது உபச்சாரம். உபச்சாரம்னா என்ன? ஒப்புக்கு சொல்வது. பெருமாள் இருள் வடிவன் இல்லன் அல்லன், ஆனால் அவருடைய அருள் தோன்றாத வழி உயிரிழப்படுது, கட்டப்படுது, அறியாமையாக இந்த இருளில் இருந்து கட்டப்படுகின்றது. ஆகவே அந்த கட்டப்படுவதற்கும் இறைவனே காரணம். இதையும் உண்மையா அறியும். அதனால்தான் குற்றம் நீ குணங்கள் நீ உடலான வாழ்ந்தார். பெருமானை பார்த்து குணங்கள் நீர் சொன்னது சரி, குற்றம் நீனு சொல்லலாமா? குற்றம் நீனு சொன்னது உண்மையான சொல்ல என்னென்ன? பெருமானுடைய திருவுள் நிகழாத வழிதான் குற்றங்கள் நிகழும். ஆகவே பெருமான் திருவுள் செய்யாதிருப்பதே குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமா இருக்கிறது என்பதனால பெருமான் அதற்கும் காரணம் என்று சொல்லப்படுகின்றார். ஒரு குழந்தை பசியில தூங்கிடுது, அது வயசுல வந்து அந்த குழந்தையை பசிக்க விட்டது யாரு? தாயார் தான். பசி தோன்றாமல் உணவு அளித்திருக்க வேண்டும். ஆனால் தாயார் வந்து அதற்கு பசிக்கின்ற காலத்தில் உணவு ஊட்டாத காரணத்தினாலே அந்த குழந்தையை பசிக்க விட்டாள் என்பது காரணமாகின்றது. பசிக்கும் காரணம் தாயார் சொல்லப்படுது. உண்மையில பசிக்கு காரணம் தாயார் இல்ல, பசியை நீக்கி இருக்குதான் அவள் காரணம். என்னை ஏதும் அறிந்திட நம்பினான் என்ற நிலை பெருமாள் என்னை அறியாத காரணத்தினாலே தம்மை யாரும் முன் ஏதும் அறிந்திறன். அதுதான் இருள் நிலை என்று சொல்லப்படுது. பெருமான் வந்து திருமணத்திலே ஆட்கள் நினைக்கவில்லை. ஆகவே அந்த நிலைதான் இருள். இருளே வெளியே என்று சொன்னால் பக்தியான ஆன்மாக்களுக்கு பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கின்றார். வெளி என்பது வெளிச்சத்துக்கு வருவது வெளி. எங்கே ஒரு பொருள் விளங்கி தோன்றுமோ அது வெளி. இருட்டில் கூட ஒரு பொருள் விளங்கி தோன்றும், அது வெளி என்று சொல்லும். திணிந்ததோர் இருளில் தெளிந்த திருவெளியே என்று சொல்லும். இருட்டு இருக்கும் போது கூட ஒரு பொருள் நன்றாக தெரியலாம். நல்ல அமாவாசை கூட கேதார்த்திகள் தெரியும், அது போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அது என்ன காரணம்? அது ஒளிப்பொருள். ஆகவே அறியாமல் விழுந்தும் தான் இருப்பதை அவ்வப்போது உணர்த்திக் கொண்டுதான் இருக்கின்றான் பெருமாள். ஆகவே அவன் வெளியிட்டு சொல்கின்றார்கள். அந்த பொருள் தன்னை உணர்த்தும் போது உணர்ந்த பொருளை நாட வேண்டும். இருளே அறியாதவர்களுக்கு உள்ளாகவும் வெளியே தன்னை அறிய விரும்புவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பொருளாகவும் வெளிக்கு வந்த பொருளாகவும் இருக்கின்ற பெருமாள். இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே, இருளாகவும் வெளியாகவும் ஒரே பொருள் இருப்பதைப் போல இகமாகவும் பரவாகவும் நீ இருக்கின்றான். இகம் என்பது இன்மை, பரம் என்பது மறுமை. விளைவசத்தினாலே உடம்போடு உயிர் பிறந்திருக்கின்றது இன்மை. இந்த உடம்பினை விட்டு இது செய்த நந்தினை தீவினைக்கு ஏற்ப வேறு உலகங்கள் செல்கின்ற சொர்க்கம் பரவித்து செல்லும் போது அங்கு நினைப்பினை ஊட்டுகின்றது. அது அது பரம் என்று சொல்லலாம். அதற்கும் மேலான ஒரு நிலையும் பரம் என்று சொல்லப்படும், அதுதான் முக்தி நிலை. இம்மை மறுமை அம்மை, இம்மையும் மறுமையும் சேர்த்து இம்மைக்குள் அடக்கப்படும். அம்மை என்பது பரம் என்று சொல்லப்படும். அப்போது இந்த உயிரானது உடம்போடு எல்லாம் நினைப்பினை உதிர்கின்றதோ அங்கு நிலையின் திருவிழே அருகிலே இருந்து காக்கின்றது. உயிரானது வினையிலிருந்து நீங்கி உடலை விட்டு முத்திரிலே பெருந்தோடு கைவந்த உயிரினை இறைந்து திருவிழானது அருகிலிருந்து காக்கின்றது. இவ்வாறு திருவிழினாலே இந்த உயிரினை எல்லா நேரத்திலும் காப்பதினாலே இறைவனே இடமாகவும் பரமாகவும் இருக்கின்றான், இருளாகவும் வெளியாகவும் இருக்கின்றான். பெருமாள் அறியப்படாத நேரத்திலே அறியாமைக்கு இடம் கொடுத்து இருக்கின்றான். பெருமாளை அறிய முற்படும் போது பெருமாள் தன்னை அறிவிக்கின்றான். பெருமாள் வந்து இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு துணையாக இருக்கின்றான். அப்படி எல்லாமாக இருக்கின்றான் நீ. ஆகவே உன்னை விட்டு எனக்கு வேறு ஏது புதலிடம், உன்னை விட்டு உன்னை விட்டு ஓடிப்போக முடியுமா? இருக்கிற சாங்க எல்லாவா இருப்பதுனால பெருமானே தமிழே புகழிடம் நீயே தத்துவ கூட்டிலிருந்து பிரிந்திருக்கின்ற எனக்கு நீயே சரணாகதியே. ஆகவே இந்த உலகம் பற்றி ஒரு வாசனை தான், பெருங்காயமிச்சு தப்பா தான், உண்மையிலும் நம்ம குருநாதர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் இந்த மெல்லிய குற்றம், அவர் மென்மையான மனம் கொண்டவர் என்பதனால மெல்லிய காற்றிற்கே அது அசைகின்ற கொடி, மென்மையான கொடி, நண்பரில்லா கொடி போல மெல்லிய காற்றிலேயே அசைந்து மென்மையான கொடி கொண்டவர். ஆகவே பெருமானே இந்த மெல்லிய வினைக்காற்று கூட என்னை அசையாது, நீ காத்துள்ள வேண்டும் என்பது குறிப்பிட்ட பொருளே தமிழே புகழிடமே என் புகழ்வார் வெண்மையிட்டு கண்டாய் மென்மையார் விழுங்கும் அருளே அணிவுழில் உத்தர கோஷம் உங்கைக்கரசே இருளே வெளியே பலமாகி இருந்தவனே.